ஓம் சாந்தி. 10/4/2025. இனிமையான குழந்தைகளே, தனது முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் அன்றைய கணக்கை பாருங்கள். முழு நாளிலும் நடத்தை எப்படி இருந்தது, யக்ஞத்திற்கு நேர்மையாக இருந்தேனா என சோதித்து பாருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கிறது, அந்த மரியாதையின் அடையாளம் என்ன? பதில்: எந்த குழந்தைகள் தந்தையிடம் உண்மையானவராக, யக்ஞத்திற்கு நேர்மையாக, எதையும் மறைக்காதவராக இருக்கின்றனரோ அந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கிறது. மரியாதை இருக்கும் காரணத்தால் செல்லமாக அன்புடன் அவர்களை மேலே தூக்கிவிடுகிறார், சேவைக்கும் அனுப்பி வைக்கிறார். குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லி உயர்ந்த வழி, அதாவது ஸ்ரீமத் எடுத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். பாடல்: சபையில் எழுந்த தீபம். ஓம் சாந்தி. இப்போது இந்த பாடல் தவறாக உள்ளது. ஏனென்றால் நீங்கள் தீபம் அல்ல. ஆத்மாவை உண்மையில் தீபம் என சொல்லப்படுவது இல்லை. பக்தர்கள் பல பெயர்களை வைத்துவிட்டனர். தெரியாத காரணத்தால் தெரியாது தெரியாது எனவும் சொல்லவும் செய்கின்றனர். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நாஸ்திகர்கள் என்றாலும் கூட எந்த பெயர் தோன்றுகிறதோ அதனை வைத்து விடுகின்றனர். பிரம்மம், ஜோதி, கல், முள் இவைகளில் கூட பரமாத்மா இருப்பதாக சொல்லிவிடுகின்றனர். ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் யாரும் தந்தையை சரியாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. தந்தையே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்க வேண்டியுள்ளது. சாஸ்திரங்களில் கூட தந்தையை பற்றி அறிமுகம் இல்லை. எனவே நாஸ்திகர் என்று கூறப்படுகிறது. இப்போது குழந்தைகளுக்கு தந்தை அறிமுகம் கொடுத்துள்ளார். ஆனால் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில் மிகவும் புத்தியின் வேலை உள்ளது. இந்த சமயம் புத்தி கல்லாக உள்ளது, ஆத்மாவில் தான் புத்தி உள்ளது. கர்மேந்திரியங்கள் மூலம் ஆத்மாவின் புத்தி தங்கம் போன்று உள்ளதா அல்லது கல்லாக உள்ளதா என்பது தெரிந்துவிடும். அனைத்தின் ஆதாரம் ஆத்மாவில் உள்ளது. மனிதர்கள் ஆத்மாவே பரமாத்மா, அதில் எதுவும் ஒட்டாது, ஆகவே என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என சொல்லிவிடுகின்றனர். மனிதர்களாக இருந்தும் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. மாயையாகிய ராவணன் அனைவரின் புத்தியையும் கல்லாக ஆக்கிவிட்டது என்று தந்தை சொல்கிறார். நாளுக்கு நாள் அதிகமாக தமோ பிரதானமாக ஆகி வருகின்றனர். மாயையின் வேகம் அதிகமாக உள்ளது, திருந்துவதே இல்லை. இரவில் முழு நாளுக்கான தனது கணக்கு வழக்கை பாருங்கள். நான் என்ன செய்தேன் என்று. நாம் தேவதைகள் போல உணவு உண்டோமா, நடத்தை சட்டப்படி இருந்ததா, அல்லது அனாதைகள் போல இருந்ததா, இவ்வாறு குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தினந்தோறும் தனது கணக்கு வழக்கை பார்க்காவிட்டால் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படாது. பலரை மாயா அடித்து விடுகிறது. இன்று என்னுடைய புத்தியின் தொடர்பு இன்னாருடைய பெயர் ரூபத்தில் போனது, இன்று இந்த பாவ கர்மம் நடந்தது என்று எழுதுகின்றனர். இப்படி உண்மையை எழுதுபவர்கள் கோடியில் மிக சிலரே உள்ளனர். நான் யார், எப்படி இருக்கிறேன் என என்னை யாரும் முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் கொஞ்சம் புத்தியில் ஏறும். நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கின்றனர், மிகவும் நன்றாக ஞானம் சொல்கின்றனர். ஆனால் யோகம் கொஞ்சமும் இல்லை என தந்தை சொல்கிறார். முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகையால் பிறருக்கு புரிய வைக்கவும் முடிவதில்லை. முழு உலகின் மனிதர்கள் படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ முற்றிலும் தெரிந்து கொள்ளவில்லை எனும்போது ஒன்றுமே தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். இது கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. நாடகம் மீண்டும் நடக்கும். 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த சமயம் வரும். மேலும் நான் வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கும். ராஜ்யத்தை எடுப்பது என்பது குறைந்த விஷயம் அல்ல, மிகவும் உழைப்பு தேவை. மாயை நன்றாக போர் செய்கிறது, பெரிய யுத்தம் நடக்கிறது, மல்யுத்தம் நடக்கிறதல்லவா. மிகவும் புத்திசாலியாக உள்ளவர்கள்தான் மல்யுத்தம் செய்கின்றனர். என்றாலும் கூட ஒருவர் மற்றவரை மயக்கமடைய செய்கின்றனர் அல்லவா. பாபா மாயையின் புயல்கள் நிறைய வருகின்றன, இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் சொல்கின்றனர். அதுவும் மிக சிலரே உண்மையை எழுதுகின்றனர், பலர் மறைத்து விடுகின்றனர். நான் பாபாவுக்கு எப்படி உண்மையை சொல்வது, எப்படி ஸ்ரீமத் எடுப்பது என்ற புத்தி இல்லை, விவரிக்க முடிவதில்லை. மாயை மிகவும் பலம் வாய்ந்தது என்பது தந்தைக்கு தெரியும். உண்மையை சொல்வதில் வெட்கம் உண்டாகிறது, சொல்லவே வெட்கப்படும்படியான காரியங்கள் அவர்கள் மூலமாக நடந்துவிடுகிறது. தந்தையோ மிகவும் மரியாதை கொடுத்து மேலே ஏழ வைக்கிறார். இவர் மிகவும் நல்லவர், இவரை ஆல்ரவுண்டர் சேவைக்கு அனுப்பி வைப்பேன், எல்லாவிதமான சேவைக்கு அனுப்பி வைப்பேன். அவ்வளவுதான், தேக அகங்காரம் வருகிறது, மாயையின் அடி கிடைக்கிறது, இவர் விழுந்தார், பாபா எழ வைப்பதற்காக மகிமையும் செய்கிறார், செல்லமாக அன்புடன் மேலே எழுப்புவேன். நீங்கள் மிகவும் நல்லவர், ஸ்தூலமான சேவையும் கூட செய்வதில் வல்லவர், ஆனால் இலக்கு மிகவும் உயர்ந்தது என சரியான விதத்தில் அமர்ந்து கூறுகிறார். தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிட்டு தன்னை அசரீரியான ஆத்மா என புரிந்து கொள்வது இந்த முயற்சி புத்தியின் வேலையாகும். அனைவரும் முயற்சியாளர்கள். எவ்வளவு உயர்ந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது! அனைவரும் தந்தையின் குழந்தைகளாகவும் மாணவர்களாகவும் பின்பற்றுபவர்களாகவும் உள்ளனர். இவர் முழு உலகிற்கும் தந்தையாவார். அனைவரும் அந்த ஒரு தந்தையை அழைக்கின்றனர். அவர் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைத்தபடி இருக்கிறார். என்றாலும் கூட அந்த அளவு மரியாதை இருப்பதில்லை. பெரிய பெரிய மனிதர்கள் வருகின்றனர், எவ்வளவு மரியாதையுடன் கவனித்துக் கொள்கின்றனர், எவ்வளவு பகட்டு இருக்கிறது! இந்த சமயத்தில் அனைவருமே தூய்மையற்றவர்கள், ஆனால் தம்மை பற்றி புரிந்து கொள்வதில்லை. மாயை மிகவும் துச்ச புத்தியாக ஆக்கிவிட்டது. சத்தியுகத்தின் ஆயுள் இவ்வளவு நீண்டது என சொல்லிவிடுகின்றனர். அவர்களை 100% புத்தியற்றவர்கள் என்று தந்தை சொல்கிறார். மனிதர்களாக ஆகி என்ன காரியங்களை செய்கின்றனர்? 5000 வருடங்களின் விஷயத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகின்றனர். இதையும் தந்தை வந்து புரிய வைக்கிறார். 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இவர்கள் தெய்வீக குணமுடைய மனிதர்கள், ஆகையால் அவர்களை தேவதைகள் என்றும் அசுர குணமுடையவர்களை அசுரன் என்றும் சொல்லப்படுகிறது. அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கிடையான இரவு பகலுக்குண்டான வேறுபாடு உள்ளது. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது! ஏற்பாடுகள் நன்றாக நடக்கிறது. இந்த யக்ஞத்தில் முழு உலகமும் சுவாகா ஆக வேண்டும். இதற்காக இந்த அனைத்து ஏற்பாடுகளும் தேவையல்லவா? குண்டுகள் போட ஆரம்பித்தால் நிறுத்தப்படுமா என்ன? சிறிது நேரத்தில் அனைவரிடமும் நிறைய குண்டுகள் சேர்ந்துவிடும். ஏனெனில் விநாசம் உடனடியாக நடக்க வேண்டும் அல்லவா? பிறகு ஆஸ்பத்திரிகள் போன்றவை இருக்காது, யாருக்கும் தெரியாது, சித்தி வீடு போன்றதல்ல. விநாசம் காட்சிகள் போன்றவைகள் ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. எங்கும் தீப்பிடித்திருக்கும் காட்சி ஏற்படுகிறது. முழு உலகத்தின் தீயை பார்க்க முடியுமா? முழு உலகமும் அழிய போகிறது. எவ்வளவு பெரிய உலகமாக இருக்கிறது! ஆகாயம் எரியாது. இந்த பூமிக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் அழிந்துவிடும். சத்தியுகம் மற்றும் கலியுகத்திற்கும் இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது. எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள், விலங்குகள் இருக்கின்றன, எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன! இது கூட குழந்தைகளுடைய புத்தியில் கஷ்டப்பட்டுதான் நிற்கிறது. 5000 ஆண்டுகளின் விஷயம் சிந்தித்து பாருங்கள். தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது அல்லவா? எவ்வளவு குறைந்த மனிதர்கள் இருந்தார்கள், இப்போது எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள்! இப்போது கலியுகமாகும், இது கண்டிப்பாக அழிய வேண்டும். இப்போது பாபா ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதையும் புரிதலோடு நினைவு செய்ய வேண்டும். அப்படியே சிவசிவா என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சிறிய குழந்தைகள் கூட சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் புத்தியில் எந்த புரிதலும் இல்லை. அவர் புள்ளியாக இருக்கிறார் என்று அனுபவத்தின் மூலம் சொல்வதில்லை. நாமும் அவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறோம். இப்படி புரிதலோடு நினைவு செய்ய வேண்டும். முதலில் நான் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள். பிறகு பாபாவின் அறிமுகத்தை நல்ல விதத்தில் புத்தியில் தாரணை செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடைய குழந்தைகள்தான் நான் ஆத்மா, புள்ளியாக இருக்கிறேன் என்பதை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவாகிய நமக்குள் 84 பிறவிகளின் நடிப்பு எப்படி நிரம்பியுள்ளது! பிறகு எப்படி ஆத்மா சத்துவ பிரதானமாக ஆகிறது என்ற ஞானம் இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் மிகவும் உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். இதில் தான் நேரம் பிடிக்கிறது. இது நம்முடைய கடைசி பிறவி என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இப்போது நாம் வீட்டிற்கு செல்கிறோம். நாம் ஆத்மா என்பது புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். சரீர உணர்வு குறைந்தால்தான் பேசுவதில் மாற்றம் இருக்கும், இல்லையென்றால் நடத்தை முற்றிலும் மோசமானதாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் சரீரத்திலிருந்து பிரிவதே இல்லை, தேக அபிமானத்தில் வந்து எதையாவது சொல்லிவிடுகிறார்கள். யக்ஞத்தில் மிகுந்த நேர்மை வேண்டும். இப்போது நிறைய அலட்சியம் இருக்கிறது. சாப்பாடு, வழக்கம், சூழ்நிலை எதுவும் மாறவில்லை. இன்னும் அதிக நேரம் வேண்டும். சேவாதாரி குழந்தைகளைத்தான் பாபா நினைவு செய்கிறார். அவர்கள்தான் பதவியையும் அடைய முடியும். சும்மா வெறுமனே தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வது என்பது கடலையை மெல்லுவது போன்றதாகும். இதில் மிகுந்த உள்நோக்கு முகம் என்பது வேண்டும். புரிய வைப்பதற்கும் யுக்தி வேண்டும். கண்காட்சியில் யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? உங்களுடைய விஷயம் சரியானதுதான் என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்கள். இங்கேயும் கூட வரிசை கிரமம் என்பது இருக்கிறது. நாம் குழந்தைகளாக ஆகியுள்ளோம். நமக்கு பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்ற நிச்சயம் இருக்கிறது. ஒருவேளை நாம் பாபாவினுடைய சேவையை முழுமையாக செய்தோம் என்றால் நம்முடைய தொழிலே இதுதான் ஆகும். முழு நாளும் ஞான சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும். இந்த பிரம்மா பாபா கூட ஞான சிந்தனை செய்வார் அல்லவா? இல்லை என்றால் இவர் எப்படி பதவியை அடைவார்? குழந்தைகளுக்கு இருவரும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு இன்ஜின் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்றம் பெரியது அல்லவா? மலையின் மீது செல்கிறார்கள் என்றால் வண்டிக்கு இரண்டு என்ஜின் பொருத்துகிறார்கள். சில நேரங்களில் போக போக வண்டி நின்று விடுகிறது என்றால் வழுக்கி கீழே வந்து விடுகிறது. நம்முடைய குழந்தைகளுக்கும் அப்படியே ஆகும். ஏறி ஏறி உழைத்து உழைத்து பிறகு ஏற்றத்தில் உயரமாக ஏற முடிவதில்லை. மாயையின் கிரகணம் அல்லது மாயையின் புயல் ஏற்படும் பொழுது ஒரேடியாக கீழே விழுந்து துண்டு துண்டாக ஆகிவிடுகிறார்கள். கொஞ்சம் சேவை செய்தால் அகங்காரம் வந்துவிடுகிறது. கீழே விழுந்து விடுகிறார்கள். தந்தையின் கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். நாம் இப்படி செய்வதனால் நம் மீது மிக பெரிய தண்டனை வந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்வதில்லை. இதைவிட வெளியில் இருப்பதே நல்லது. தந்தையினுடையவராக ஆகி ஆஸ்தியை எடுப்பது குறைந்த விஷயம் அல்ல. தந்தையினுடையவராக ஆகி பிறகு அப்படிப்பட்ட காரியம் எதையும் செய்துவிட்டால் பெயர் கெட்டுவிடுகிறது. மிகுந்த அடி விழுகிறது. வாரிசு ஆவது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. பிரஜைகளில் கூட நிறைய பேர் செல்வந்தர்களாக ஆகிறார்கள். அஞ்ஞான காலத்தில் கூட சிலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள். சிலர் எப்படியெல்லாமோ இருக்கிறார்கள். தகுதியற்ற குழந்தைகளை என் முன்னால் நிற்காதே சென்றுவிடு என்று சொல்வார்கள். இங்கே ஓரிரு குழந்தைகளின் விஷயம் அல்ல. இங்கே மாயை மிகவும் பலசாலியாக இருக்கிறது. இங்கே குழந்தைகள் மிகவும் உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் யாருக்கும் புரிய வைக்க முடியும். அவர்கள் உங்களுக்கு பலியாவார்கள். பிறகு நாம் தந்தைக்கு இவ்வளவு நிந்தனை ஏற்படுத்தினோம் என்று பச்சாதாபப்படுவார்கள். சர்வ வியாபி என்று சொல்பவர்கள் அல்லது தன்னைத்தான் ஈஸ்வரன் என்று சொல்பவர்களுக்கு தண்டனை என்ன குறைவாகவா இருக்கும்? அவர்கள் அப்படியே தண்டனை அடையாமல் சென்று விடுவார்களா என்ன? அவர்களுக்கு இன்னும் கஷ்டமாகும். நேரம் வரும்பொழுது பாபா இவர்கள் அனைவரிடமும் கணக்கு கேட்பார். இறுதி தீர்ப்பு நேரத்தில் அனைவருடைய கணக்கு வழக்கும் முடிகிறது அல்லவா? இதில் மிகுந்த பரந்த புத்தி வேண்டும். மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் அமைதியின் பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்போது உண்மையில் அமைதியை உருவாக்குபவர் ஒரே ஒருவர்தான். தூய்மை, அமைதி, செல்வம் நிறைந்த உலகம் பகவானினுடைய ஸ்ரீமத் படி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்று குழந்தைகள் எழுத வேண்டும். ஸ்ரீமத் என்பது புகழ் வாய்ந்ததாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை சாஸ்திரத்திற்கு எவ்வளவு மதிப்பளிக்கிறார்கள்! யாராவது மற்றவருடைய சாஸ்திரத்தையோ கோயிலையோ ஏதாவது செய்துவிட்டால் எவ்வளவு சண்டை போடுகிறார்கள்! இப்போது முழு உலகமும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த கோவில், மசூதி போன்றவை அனைத்தும் எரித்து கொண்டே இருப்பார்கள். இவை அனைத்தும் நடப்பதற்கு முன்னால் தூய்மையாக ஆக வேண்டும். இந்த கவலை எப்போதும் இருக்க வேண்டும். குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். இங்கே நிறைய பேர் வருகிறார்கள். இங்கே செம்மறி ஆட்டு கூட்டத்தை போல இருக்கக்கூடாது. ஏனெனில் இது விலை மதிப்பு மிகுந்த வாழ்க்கையாகும். இதை மிகவும் பாதுகாத்து வைக்க வேண்டும். குழந்தைகள் போன்றோரை அழைத்து வருவது நிறுத்தப்பட வேண்டும். இவ்வளவு குழந்தைகளை எங்கே வைத்து பராமரிப்பது? குழந்தைகளுக்கு விடுமுறை கிடைக்கிறது என்றால் வேறு எங்கு செல்வது? மதுபனிற்கு பாபாவிடம் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள். இது தர்மசாலை போல ஆகிவிடும். பிறகு எப்படி பல்கலைக்கழகமாக இருக்க முடியும்? பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். பிறகு குழந்தைகள் யாரையும் அழைத்து வரக்கூடாது என்று எப்போதாவது கட்டளை பிறப்பிப்பார். இந்த பந்தனம் கூட குறைந்து போய்விடும். தாய்மார்களின் மீது இரக்கம் ஏற்படுகிறது. ஷிவ் பாபா மறைமுகமாக இருக்கின்றார் என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளனர். இவர் மீது கூட, அதாவது பிரம்மா மீது கூட யாருக்கும் மதிப்பிருக்கிறதா என்ன? எங்களுக்கு ஷிவ் பாபாவோடு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஷிவ் பாபா தான் இவர் மூலமாக புரிய வைக்கிறார் என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. மாயை மூக்கை பிடித்து தலைகீழான காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது, விடுவதே இல்லை. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டுமல்லவா? இவை அனைத்தும் கடைசியில் காட்சி ஏற்படும், தண்டனைகளின் காட்சியும் ஏற்படும். இந்த காட்சிகள் அனைத்தும் குழந்தைகள் முன்பே பார்த்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட பாவம் செய்வதை விடுவதில்லை. நிறைய குழந்தைகள் நான் மூன்றாம் பிரிவில் தான் வருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டதைப் போல இருக்கிறார்கள். ஆகையினால் பாவம் செய்வதை விடுவதே இல்லை. இன்னும் நன்றாக தங்களுடைய தண்டனைக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் மூன்றாம் பிரிவினராகத்தான் ஆவோம் என்று கங்கணம் கட்டிக்கொள்ளாதீர்கள். நாங்கள் லக்ஷ்மி நாராயணனை போலத்தான் ஆவோம் என்று கங்கணம் கட்டிக்கொள்ளுங்கள். சிலர் நல்ல கங்கணம் கட்டிக்கொள்கிறார்கள். இன்று நாங்கள் எதையுமே செய்யவில்லை என்று சாட் எழுதுகிறார்கள். இது போன்று சாட் நிறைய பேர் வைத்தார்கள். அவர்கள் இன்று இல்லை. மாயை மிகவும் பச்சாதாபப்பட வைக்கிறது. அரை கல்பம் நான் சுகம் கொடுக்கிறேன், பிறகு மாயை துக்கம் கொடுக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: உள்நோக்கு முகமானவராக ஆகி சரீர உணர்விலிருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். உணவு பானங்கள் மற்றும் நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறுமனே தனக்குத்தானே மகிழ்ச்சி அடைந்து அலட்சியமாகிவிடக் கூடாது. ஏற்றம் மிகவும் உயர்ந்ததாகும், அதாவது உங்களுடைய இலக்கு மிகவும் உயர்ந்ததாகும். ஆகையினால் மிக மிக எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். எந்த ஒரு கர்மத்தையும் கவனத்துடன் செய்ய வேண்டும். அகங்காரத்தில் வரக்கூடாது. தலைகீழான காரியங்களை செய்து தண்டனைகளுக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது. நாம் இந்த லக்ஷ்மி நாராயணனை போல ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொள்ள வேண்டும். வரதானம் ஆன்மீக தன்மையின் உயர்ந்த ஸ்திதியின் மூலமாக வாயுமண்டலத்தை ஆன்மீகமாக ஆக்கக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுங்கள். ஆன்மீக ஸ்திதியின் மூலமாக தன்னுடைய சேவா கேந்திரத்தில் அப்படிப்பட்ட ஆன்மீக வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அதன் மூலமாக தனக்கும் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சகஜமாக முன்னேற்றம் ஏற்பட முடியும். ஏனெனில் யாரெல்லாம் வெளியிலிருந்து கலைப்படைந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அதிகப்படியான சகயோகம் அவசியம் ஏற்படுகிறது. ஆகையினால் அவர்களுக்கு ஆன்மீக வாயுமண்டலத்திற்கான உதவியை கொடுங்கள். சகஜ புருஷார்த்தியாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். இந்த இடம் எளிமையாக முன்னேற்றத்தை செய்விக்கிறது என்பது வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அனுபவம் ஆக வேண்டும். ஸ்லோகன்: வரதானியாக ஆகி சுபபாவனை மற்றும் சுபமான விருப்பத்திற்கான வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். அவ்யக்த பிரேரணை: கம்பைன் ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். பாபா கம்பைண்டாக இருக்கிறார், ஆகையால் ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். பலவீனங்கள் உள்ளம் உடைந்த நிலைகளை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்துவிடுங்கள். தன்னிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள். தன்னிடம் வெறும் ஊக்கம் உற்சாகத்தை வையுங்கள். உற்சாகத்தினால் நடனமாடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள் மற்றும் பிரம்மா போஜனம் சாப்பிட்டுக் கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.